புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் திரு டாக்டர் கே பாரதிராஜ் அவர்கள் இன்று உலக புற்றுநோய் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நான் டாக்டர் பாரதிராஜா, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியில புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையில உதவி பேராசிரியர் பணியாற்றிட்டு வரேன். இது தவிர்த்து வெளி மருத்துவமனைகளிலும் ஆபரேஷன் செய்யிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபீல்ட்ல ஒரு 8 வருஷமான ஃபீல்ட்.
இப்ப புற்றுநோய் அப்படின்னா என்ன? இந்த உலக புற்றுநோய் தினத்தை நம்ம எதனால கடைபிடிக்கிறோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
புற்றுநோய்ங்கிறது ஒரு நம்மளுடைய செல் வளர்ச்சிங்கிறது ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல எப்பவும் ஸ்டேபிளா இருக்கும். எவ்வளவு தூரம் செல், அதாவது வயதாக வயதாக நம்மளுடைய செல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், புது செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்டேபிளா இருக்கும். அந்த உருவாகிறது அழிஞ்சதும் நம்ம உடம்புல ஸ்டேபிளா இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு அதீத வளர்ச்சி, ஒரு செல்லுடைய அதீத வளர்ச்சி, அந்த அதீத வளர்ச்சி உறுப்புக்கான வளர்ச்சியாக இல்லாம தேவையில்லாம அதிகமாக வளர்ச்சி அடைகிறது புற்றுநோய். அதாவது நார்மல் செல்லு அதீத வளர்ச்சி, அதாவது எதுவுமே அதிகமா இருந்தா நமக்கு வந்து அது ஆபத்து தான். அது மாதிரி நம்ம நார்மல் செல்லு அதீத வளர்ச்சி அடைஞ்சு அது உடல்நிலையை கெடுக்கும், இந்த உறுப்புடைய செயல்பாடை இழக்க வைக்கும். இதுவும் இல்லாம மற்ற இடங்களுக்கும் பரவி அந்த உறுப்புகளையும் செயலிழக்க வைக்கும். இவ்வாறு தொடர்ச்சியா நம்ம செயலிழக்க வச்சு அது உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு வரைக்கும் கொண்டு போகும். இதுதான் புற்றுநோய். இந்த புற்றுநோய் உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4, இது வந்து இத்தாலியில வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த அதோட பேசிஸ வச்சு அந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதை வச்சு இனிமே எப்போதுமே இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தனால பிப்ரவரி 4 நம்ம உலக புற்றுநோய் தினமா கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாடிக்கிறேன்.
ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க சார். இப்ப மனிதனுடைய உடல்ல புற்றுநோய் ஏற்பட என்ன காரணம், ஆரம்ப காலகட்டத்துல இந்த புற்றுநோய் அப்படிங்கிற தோற்றம் எப்பலது இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 60-70களில் ஹார்ட் அட்டாக்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துலதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80-90களில் 2000களில் அது அதிகரிக்க ஆரம்பிச்சு. சமூகத்துல ஹார்ட் அட்டாக் தான் மெயினான ஒரு உயிர்கொள்ளும் நோயா இருந்துச்சு. இது மாதிரி இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நம்ம 80களோட ஆரம்பங்கள்ல தான் ஆரம்பிச்சது, சரிங்களா? 60-70களில் எப்படி ஹார்ட் அட்டாக் உருவாகி 80-20 2000களில் சமூகத்துல மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயா இருந்த மாதிரி, இது ஒரு 80-90களில் இந்த புற்றுநோய் அங்கங்கே கேள்விப்பட்டு இருந்த நம்ம, சினிமாக்கள்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம, இப்ப 2020ல் அதோட பரிணாம வளர்ச்சியா அதோட எவல்யூஷனா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷங்கள்ல புற்றுநோய் தான் சமுதாயத்துல மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயா அமையப்போகுது. சோ அதை பத்தினா நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு அடிப்படையா தேவை. அப்பதான் சில காரணங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது இந்த புற்றுநோய் வருவதை நம்மளால தடுக்க முடியும், சரிங்களா? புற்றுநோய் உருவாக காரணங்கள் என்ன? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை. வாழ்க்கை நடைமுறை ஒரு காலத்துல நம்ம சுறுசுறுப்பா இருந்தது, வெந்தது தின்னு நம்ம அதை செரிச்சு சாப்பிட்டு ஒழிச்சு இருந்தோம். இப்ப அது கிடையாது. இப்ப நம்மளுடைய சூழ்நிலை உட்கார்ந்தே வேலை பார்க்கற சூழ்நிலை, செடன்டரி லைஃப் ஸ்டைல். அது இருக்கிறதுனாலயே இந்த புற்றுநோய் உருவாகிறதுக்கான செல்கள், அதுக்கான அதிக வளர்ச்சிக்கான காரணங்களும் உருவாகுது. முதல் விஷயம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி போனது தான். அடுத்தது உணவு பழக்க வழக்க முறை, வேக வேகமா சாப்பிடுறது, வேக வேகமா எல்லாத்தையும் பண்றதுனாலதான் வேக வேகமா புற்றுநோயும் உருவாகி வேக வேகமா சில உயிர் உயிருக்கு ஆபத்தும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறையும் மாறிடுச்சு. அதாவது நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம வெந்ததை சாப்பிட்டோம், அதெல்லாம் நல்லா அழகா சொல்லிடுவாங்க. வெந்ததை சாப்பிடுறதுதான் விதி வந்து சாக மாட்டோம் அப்படிங்குவாங்க. வெந்ததை சாப்பிடணும் அப்படிங்குற, இப்ப எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் கருக்குனதும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வச்சு சாப்பிட்றதும், அதிகமான கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை சாப்பிட்றதும் இவர் உணவு பழக்க வழக்கங்களுக்கு காரணமாக இருக்கு. சில வகை புற்றுநோயில பாத்தீங்கன்னா ஹார்மோன்கள் இம்பாங்க, அதனாலயும் வருது. மார்பக புற்றுநோய் அதுக்கு ஒரு உதாரணம், ப்ராஸ்டேட் சுரப்பு புற்றுநோய் அதுக்கான உதாரணம். இப்போ பல காரணங்கள், மல்டி ஃபேக்டரியல் இருக்கு. அதுல மெயினா உள்ளது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால மாற்ற முடிஞ்ச விஷயங்கள், சில விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியாது. நம்ம உடம்புல ஒரு ஃபேமிலியில பரம்பரையா வர புற்றுநோய் இருக்கு. இந்த பரம்பரை புற்றுநோயை நம்மளால மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது நம்ம ஜீன் வழியாலே மரபணு வழியாலே கடத்தப்பட்டு வருது. பரம்பரை புற்றுநோய் கண்டிப்பா எல்லாருக்கும் ஏற்படணும் அவசியம் கிடையாது. அது ஒரு 5% தான் சமூகத்துல, அது ஒரு 5% தான். மோஸ்டா புற்றுநோய் மிக ரொம்ப முக்கியமான காரணங்களா இருக்கிறது வந்து, அதிகபட்ச காரணங்களா இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட உணவு பழக்க வழக்க முறை, அடுத்ததாக நம்மளோட ஹார்மோன் இம்பாலன்ஸ் உருவாகுது. இதுதான் இந்த உணவு பழக்க வழக்க முறையும் ஹார்மோன் இம்பாலன்ஸும் இன்டர் ரிலேட்டட், அதாவது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளது. நம்ம அதிகமான ஃபேட் எடுக்கும் பொழுதோ, அதிகமான ஃபேட் சத்து உள்ளது, அதிக கொழுப்புள்ள உணவுகள், அதே மாதிரி அதிகமாக கருக்குன அது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ரிசர்வ்டு ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது என்ன ஆகுது, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கொழுப்பு வகை உணவு உருவாகும் பொழுது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் மார்பக புற்றுநோய்க்கு காரணி அமைது. ஸோ இதுதான் உருவாக காரணம், இதுதான் உருவாகின விதமும் இதுதான்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். பொதுவாக ஒரு நோய் அப்படிங்கிறப்ப மனிதனுடைய உடல்ல அந்த நோய்க்கு உண்டான நோயினுடைய அறிகுறிகள் தென்படும், அது போக போக தான் அந்த நோயினுடைய வீரியம் அப்படிங்கறது அதிகரிக்கும். அந்த வகையில மனிதனுடைய உடல்ல புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அருமையான கேள்வி. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கான விழிப்புணர்வை அடைய முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நாள்பட்ட ஆறாத புண், வாயிலையோ இல்ல தாளிலையோ எங்கேயோ நாள்பட்ட ஆறாத புண் முதல்ல ஒண்ணு. அது ரெண்டு, வலி இல்லாத கட்டி. வலி இல்லாத கட்டி உடம்புல எந்த இடத்துலயும் ஒரு கட்டி வலி இல்லாம ஒரு நாளை இருந்தாலே உடனடியா நீங்க மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டுதான் மோஸ்ட் காமனா பிரசன்டேஷன் இருக்கும். எப்படின்னா ஆறாத புண், வலி இல்லாத கட்டி, இதை தவிர்த்து அதிக செரிமான கோளாறு. செரிமான கோளாறா, அதாவது செரிமான கோளாறு எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா. கொஞ்சம் இதை சாப்பிட்டோம்னா, அதை சாப்பிட்டோம்னா, என்ன பொருள் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் வரும். சிரிக்கவே இல்லாம அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, உடல் மெலிதல், பசி இல்லாத தன்மை, வயிறு வீக்கம், மலம் கழியும் பொழுது ரத்தத்துடன் மலம் வெளியேறுதல். மலம் வெளியேறதுக்கு மோஸ்ட் காரணம் வந்து பைல்ஸா தான் இருக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம பைல்ஸும் இல்லாம நம்மளுக்கு மலம் கழிதல்ல ரத்தம் கலந்து போனாலோ, இது போன்ற விஷயங்கள் இருந்தாலோ, சளி, ரத்தத்துடன் கூடிய சளி, இதெல்லாம் இருந்தா நம்ம புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளாகவும் இருக்கலாம், இறுதிக்கட்ட அறிகுறிகளாக இருக்கிறதெல்லாம் இருக்கவும் வாய்ப்பு உண்டு. பட் வலி இல்லாத கட்டி, ஆறாத புண், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப ஒரு சில நோய்களை நம்ம தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு அந்த நோய் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பழகிறவங்க, அவங்களுடைய அண்டை அயலாருக்கு அந்த நோய் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு பிறருக்கு தொற்றக்கூடிய ஒரு நோயா சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
புற்றுநோயோட அடிப்படை விஷயமே அது தொற்றுநோய் அல்ல, இது பேசிக் காஸ். ஏன் இதை நான் சொல்றேன்னா, புற்றுநோயை தொற்றுநோயா கருதக்கூடிய சமூகம் நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. கண்டிப்பாக தொற்றுநோய் கிடையாது. ஏன் இது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, ஒரு வீட்டுல புற்றுநோய்களால் ஏற்பட்டா அவரை தொற்றுநோய்னு சொல்லி அவரை சுற்றி உள்ள சமூக சூழ்நிலைகள் வேற மாதிரி மாறுது. அது வரைக்கும் அவரை பார்த்த பார்வை, அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே மாறுது, விலகுறாங்க அவர். அதனால புற்றுநோய் ஒரு சைக்கோ ஆங்காலஜின்னு ஒரு சாப்டர் இருக்கு எங்களுக்கு. அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களோட மனநிலை, அதுவும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில நல்ல நம்பிக்கையோட உள்ளவங்களுக்கு அந்த புற்றுநோயிலிருந்து வெளில வர்ற அந்த தன்மை அவங்களுக்கு. நிறைய பேருக்கு யுவராஜே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிரிக்கெட் விவராஜி எடுத்துக்கிட்டாலே அவருக்கு வந்து அவர் சுற்றி உள்ள சூழ்நிலை, அவங்க அம்மா இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனாலதான் அவர் எழுதுல அந்த புற்றுநோயிலேருந்து வெண்டு வந்தார். இதை தொற்றுநோய்னு நினைக்கும் பொழுது எல்லாருமே விலக ஆரம்பிப்பாங்க சரிங்களா. அதனால அவருடைய மனநிலை மிகவும் மோசமான போகும், அவர் அந்த நோயிலேருந்து மீள்ற தன்மைங்கிறது குறையும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேசிக்காக புரிஞ்சு கொள்ள வேண்டியது, புற்றுநோய் தொற்றுநோய் அல்ல. நான் சொன்ன அந்த மூன்று காரணங்கள், லைஃப் ஸ்டைலில் மெயின் விஷயமே புகைப்பிடித்தல் தான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வரணும், உடனடியாக அவங்களை பயமுறுத்த கூடாதுனால நான் சரி அடுத்த இந்த வாரத்துக்கு வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா மக்களோட சந்தேகங்கள் அது மாதிரி தான் இருக்கும். புற்றுநோயோட மெயின் பேசிக் திங் புகை, எந்த வடிவில் இருந்தாலும் அது நமக்கு பகை. அது வந்து ஒரு பான்பராக்காக இருக்கட்டும், வெத்தலை பாக்க சீவல்ல வச்சு சாப்பிட்ற புகையிலையா இருக்கட்டும், இல்ல நீங்க ஹேண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சிகரெட் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், உடலையோட மிகப்பெரிய பகை புகை தான். அது எந்த வடிவில் இருந்தாலும் அதை உடனடியாக இப்போதே நிப்பாட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சொல்லுவாங்க, எங்கள் பார்ட்டிலாம் சுருட்டு குடிச்சிட்டு இருந்துச்சு, எங்கள் அதெல்லாம் என்னாச்சு கோணிச்சு வந்துச்சுங்குவாங்க. இந்த பாட்டி சுருட்டு குடிச்சது நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா 60 வயசு வரைக்கும் குடிச்சிருந்திருக்காரு, ஒரு 70 வயசுக்கு எல்லாம் குடிச்சிருந்தாரு. நம்ம காலத்துல இப்ப எல்லாம் யாரு எந்த பாட்டியும் சுருட்டு எல்லாம் குடிக்கிறது கிடையாது. சுருட்டு குடிச்சதுன்னா அது அவங்க ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்காக ஒண்ணு ஒண்ணு அப்பப்ப பத்த வைப்பாங்க. அவங்க எல்லாம் 60-70 வயசு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. ஆனா புகையிலை எந்த வடிவத்தில், புகையா இருந்தாலும் சரி, பான்பிராக்கா இருந்தாலும் சரி, வெத்தலை பாக்கு புகையிலா இருந்தாலும் சரி, இப்ப யாருமே தப்பிக்கிறது இல்ல. 30 வயதுல ஒரு பழக்கம் இருந்தாருன்னா 50 வயதுல கண்டிப்பா அவருக்கு புற்றுநோய் வரும். புகையை, அந்த புகை பழக்கத்தை அவர் இப்ப விட்டாலும் அதோட தீங்குங்கிறது, அந்த புகை புற்றுநோய் உருவாக்கக்கூடிய தன்மைங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இருக்கும். அது வரைக்குமே அவரு பயத்துலதான் இருக்கணும். ஏன் பயமுறுத்தல? ஏன்னா இது பயமுறுத்தக்கூடிய வியாதி. இதை பத்தி உங்களுக்கு சொன்னாதான் நீங்க அதை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு வரும். புகையிலை, புகை எந்த வடிவில் இருந்தாலும் அது நமக்கு பகை, புகையிலே தான் மெயின். அடுத்து நீங்க சொல்ற அந்த மது, ஒரு காலத்துல மது அருந்துதல் அப்படிங்கிறது வந்து மோசமான ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு காலத்துல மது வந்து நாங்க வந்து புற்றுநோய்க்கான ஒரு காரணியா எடுத்துக்கல. ஆனா இப்ப இறுதி கட்ட ஒரு ரிசர்ச்ல மதுவையும் ஒரு புற்றுநோய்க்கான காரணியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. மது கல்லீரல் புற்றுநோயை உருவாக்கும். மது, பெண்கள் மது குடித்தால் மார்பக புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? சமீப காலங்கள்ல ஆராய்ச்சியின் முடிவுல மதுவும் ஒரு புற்றுநோய் காரணியாக சேர்க்கப்பட்டுள்ளது. சோ இது கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல மெயினா பண்ண வேண்டியது புகையை இன்றையோடு மறக்கணும். புகையில எந்த புகை எந்த வடிவத்துல இருந்தாலும் அதை மறக்கணும், விட்டுறணும். நம்ம குழந்தை குட்டிகளை பாக்குறதுக்காக விட்டுறணும். ஏன்னா இப்ப அசால்ட்டா 35-40 வயசுல உள்ளவங்களுக்கு எல்லாம் வாய் புற்றுநோய், அதாவது மற்ற உலகத்துல மற்ற இடங்கள்லாம் புகையினாலதான் வியாதி வருது, லங் கேன்சர் காமனா இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா லங் கேன்சர் தான் மோஸ்ட் காமன் கேன்சர், அதாவது அதிகபட்சமான புற்றுநோய்ங்கிறது இப்ப நுரையீரல் கேன்சர் தான். ஆனா இந்தியாவில மட்டும் அது ரிவர்ஸ்ல. ஏன்னா இந்தியாவில இந்த பான்பராக், ஹான்ஸ், புகையை யூஸ் பண்றவங்க பழக்க வழக்கம் அதிகமா இருக்கிறனால வாய் புற்றுநோய் தான் இந்தியாவில் அதிகபட்சமான நபர்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோய். அதனால புகை எந்த வடிவத்தில் இருந்தாலும் தயவு செய்து தவிர்க்கவும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப ஒரு சில நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு இருக்கும், அதன் மூலயமா குழந்தைகளுக்கு பரவும். தாத்தா, அப்பா அம்மா, குழந்தைகள் இந்த மாதிரி பரம்பரையா மரபு வழியா பரவக்கூடிய நோய்கள் இருக்கு. புற்றுநோயை பொறுத்தரவுல புற்றுநோய் பரம்பரையா பெற்றோர்கள் வழியா குழந்தைகளுக்கு பரவக்கூடிய நோயா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
புற்றுநோய் பரம்பரையாக ஒரு 5-10% பரவக்கூடியது. அதாவது ஒரு 100 பேர், 1000 பேரை டயக்னோஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து ஒரு 50 பேர் இல்ல ஒரு 100 பேர் பரம்பரையா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? ஆனால் பரம்பரையா பரவக்கூடியதுன்னா எப்ப அப்படிங்கறதான் பாக்கணும். ஏன்னா 75 வயசுல ஒருத்தர் செத்து போயிருப்பாரு, அவரோட புகையில பழக்கத்தினால செத்து போயிருப்பாரு, அவருடைய மது பழக்கத்தினால செத்து போயிருப்பாரு, சரிங்களா? ஐயோ, அது வந்து அவங்க அப்பாவா இருக்கும், ஐயோ எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு அப்புறம் எனக்கு வருமா அப்படிங்கறது பயம் எல்லாருக்குமே இருக்கும். அது கண்டிப்பா அது பரம்பரையாக பரவக்கூடிய வியாதி கிடையாது. யாரெல்லாம் பரம்பரையாக இந்த பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் என்று பார்த்தால், ரத்த சம்பந்தம், முதல் தலைமுறை ரத்த சம்பந்தம் யாருன்னு பாருங்க. இப்ப நம்ம அப்பாவோ, அப்பான்னா நான் சொல்றது போல கேட்டுங்க, அப்பாவோ அம்மாவோ இல்ல தங்கச்சியோ இல்ல சித்தியோ, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்கள யாராவது 2 பேர், ஒரு ஆள் கிடையாது, 2 பேர் 50 வயதுக்கு கீழே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், 2 பேர், அதாவது ஒரு ஆள் 50 வயசு கீழே மட்டும் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கேட்கக்கூடாது, அப்படி மாறாது, சரிங்களா? 2 பேர் மினிமம், குறைந்தபட்சம் 2 பேராவது 50 வயதுக்கு கீழே பாதிக்கப்பட்டிருந்தால், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், அந்த பரம்பரையில் பின்வருபவர்களுக்கு 5-10% இந்த வியாதி பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கீங்க, பரம்பரை வியாதி நான் சொன்னேன். ஆனா யாருக்குன்னு சொல்லியிருக்கேன், மினிமம் 2 பேராச்சும் 50 வயசுக்கு இல்லை. முதல் தலைமுறை, அதாவது ரத்த சம்பந்தம் உள்ளவங்க, அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ இல்லைன்னா சித்தியோ இல்ல பெரியப்பாவோ, இவங்கெல்லாம் முதல் தலைமுறை ரத்த சம்பந்தம் உள்ளவர் 2 பேராவது பாதிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி இருந்தா ஒரு 5-10% தான், 100% அவங்களுக்கு வரும்னு அவசியம் கிடையாது, 5-10% வாய்ப்பு உண்டு. இதை எப்படி தடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த புற்றுநோய் பரிசோதனை, அவங்களோட திசு பரிசோதனையில ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ஒரு ஜீன் பேனல் ஒன்று இருக்குது, அந்த டெஸ்ட் எடுத்து பண்ணி பார்த்து எந்த ஜீன்னால இது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த ஜீன் மாறுபாடு, அந்த மரபணுவாளர் மாறுபாடுனாலதான் வந்திருக்கா அப்படின்னு பாத்துட்டு, அதை இவருடைய அந்த யாரோ பயப்படுறாருல, ரொம்ப பயப்படுறாருல, அவருடைய கீழ் எடுத்து பார்த்து அதுலயும் அது குறைபாடா இருந்தால் மட்டுமே அவருக்கு அதுக்கான தடுப்பு காரணிகள் சிலது இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே யாரு 5-10% வாய்ப்பு உள்ளவங்கதான். அதுலயும் 2 பேர் 50 வயசுக்குள்ளே இறந்துருக்கணும். சோ பரம்பரையா பரவக்கூடியதுதான், ஆனா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பயப்படக்கூடாது. 75 வயசுல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு தொற்று நோயால், அவரு அவரோட பழக்க வழக்கத்தினால இறந்து போயிருப்பாரு, தண்ணி அடிச்சிருப்பாரு, ஃபுல்லும் சிகரெட் பிடிச்சிருப்பாரு, உணவு பழக்க வழக்க முறைகள் ஒழுங்கா இருந்திருக்காது, அதனால வந்திருக்கிறது கண்டிப்பா அவரோட தலைமுறைக்கு பரவ வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அவரோட தவறான பழக்க வழக்கங்களை புகையில இருந்து எல்லா இடத்துலயும் காசு பண்ணுங்க. வாய் முதல் ஆசனம் ஆகி வரை அது புற்றுநோய் காசு பண்ணும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும், அறிகுறிகள். வாய் இல்லைன்னா ஒரு நாள் பட்ட ஆறாத புண் இருக்கும், சரிங்களா? இப்போ உணவு குழல்ல அந்த புற்றுநோய் வருது, நான் வந்து ஃபுல்லுமே இந்த உணவு சம்பந்தப்பட்ட பாதையில சொல்றேன். உணவு குழல்ல அந்த புற்றுநோய் வந்துருக்குன்னா அவரால் சாப்பிடறதுக்கு கஷ்டம் இருக்கும், விழுங்குறதுக்கு கஷ்டம் இருக்கும், சரிங்களா? அதுவே வந்து இறப்பையில இருந்துச்சுன்னா பசி இல்லாத தன்மை வரும். பசி இல்லாத தன்மை கொஞ்சம் சாப்பிட்டாலே சிறிது வயிறு ஃபுல்லான பெரிய ஃபீலிங், உடல் மெலிவு இதெல்லாம் ஏற்படும். அதே பெருங்குடல் மலக்குடல்ல வந்துச்சுன்னா ரத்தம் ரத்தத்தோட மலம் கழிதல், மோஷன் சரியா போகாத பிரச்சனை, மலச்சிக்கல், நாள்பட்ட மலச்சிக்கல், இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான். 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கண்டிப்பா உணவு பழக்க முறையிலாம் வராது. சில கேன்சருக்கு 40 வயசுக்கு கீழே வரலாம். அவங்களாம் யாருன்னா அந்த ஒரு விதைப்பையில ஒரு கேன்சர், விரை வீக்கம், வலியே இல்லாத ஒரு விரை வீக்கம், உடல் ரத்த புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரத்த புற்றுநோய் இருந்தா உடல் சோர்வு பயங்கரமா இருக்கும், உடல் மெலிதல் இருக்கும், ரத்த சோகையா இருப்பாங்க. இதுதான் இதெல்லாம் 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க. 40 வயசுக்கு மேல உள்ளவங்க புகையிலனால இல்ல மற்ற பழக்க வழக்கங்களா வரவங்களுக்கு வாயில புண், ஆறாத புண், தொண்டையில் கட்டி, விழுங்க முடியாத தன்மை, உணவு விழுங்குறதுல கஷ்டம், இறப்பையா இருந்தா பசி இல்லாத தன்மை, உடல் மெலிதல், மலக்குடல் பெருங்குடலா இருந்தா ரத்தம் ரத்தமா போறது, நுரையீரலா இருந்தா மூச்சு பிரச்சனை, இருமல் சளி, ரத்த கூடிய இருமல் சளி, இது எல்லாமே இருக்கலாம். மூச்சு திணறல் இது எல்லாமே இருக்கலாம்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப புற்றுநோயில என்னென்ன வகைகள் இருக்கு, ஒரு புற்றுநோய்க்கும் இன்னொரு புற்றுநோய்க்கும் வேறுபாடு அல்லது தொடர்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
புற்றுநோயில பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண்டலத்தையா பாதிக்கும். நம்ம நரம்பு மண்டலம், மூளையில உள்ள நரம்பு மண்டலத்திலிருந்து, எலும்பு மண்டலத்திலிருந்து, உணவு போற மண்டலத்திலிருந்து, இல்ல நுரையீரல் மண்டலம் அதாவது சுவாச மண்டலத்திலிருந்தோ, இல்ல இனப்பெருக்க உறுப்புகள்லயோ, எல்லாத்துலயுமே கேன்சர் வருங்க. சரிங்களா? உடல்ல முடியில கூட கேன்சர் வரலாம், முடியிலேருந்து நகை வரைக்கும் கூட கேன்சர் வரலாம். பயமுட்டதா சொல்ல இவ்வளவு வரலாம்னு சொல்றேன், சரிங்களா? ஒண்ணு அது. ரெண்டாவது, இதை வந்து நம்ம எப்படி எப்படி கொண்டு போகலாம், எந்த கேன்சர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸிலி ட்ரீட்டபிள், குணப்படுத்தக்கூடிய கேன்சர், குணப்படுத்தவே முடியாத கேன்சர், ஒண்ணுமே பண்ண முடியாத கேன்சர், அப்புறம் 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஆரம்ப நிலையில கண்டறிய எல்லா வியாதிகளையுமே, எல்லா புற்றுநோய் வியாதிகளையுமே ஓரளவுக்கு நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். சில புற்றுநோய்கள் ஆரம்ப நிலையில கண்டறிந்தால் குணப்படுத்த கூட முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வச்சுக்கீங்களேன், அது பரம்பரை புற்றுநோய் இல்லாம ஒரு ஆரம்ப நிலையிலேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உண்டு. குணப்படுத்த நான் சொன்ன வார்த்தைகள் நினைச்சுங்க, இதுல வந்து குணப்படுத்துதல் கட்டுப்படுத்துதல் ஒண்ணுமே பண்ண முடியாது. உபசாந்தி வைத்தியம் மட்டும், இந்த 3 வகையாதான் இப்ப வைத்தியம் கிடைக்கும், சரிங்களா? குணப்படுத்துதல்ங்கிறது ஆரம்ப வகை புற்றுநோய்கள் பண்ணலாம். இந்த மார்பகத்துல புற்றுநோய், இல்ல கர்ப்பப்பை வகை புற்றுநோய், இல்ல கருமுட்டையில வர புற்றுநோய், இல்ல தொண்டையில வர தைராய்டு புற்றுநோய், வாயில வர புற்றுநோய், இதெல்லாம் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் 70-90% உண்டு. 90% உண்டுங்க ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால். அடுத்த கட்டம் கொஞ்சம் முத்தி போய் வியாதிகள் இருக்கு, கொஞ்சம் முத்தி போய் உள்ளது, அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம அதை கட்டுப்படுத்தி கொடுக்கலாம். இப்ப உள்ள வைத்திய முறைகளை கட்டுப்படுத்தி அவங்க வாழ்நாள நீட்டிச்சு நல்லாவே கொடுக்கலாம். முற்றின நிலையில வர்றவங்க உபசாந்தி வைத்தியம் மூலமாக அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தொல்லை இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு முடிவு கொடுக்கறதுக்கான வைத்தியங்கள் கொண்டு பார்க்கலாம். முற்றிய நிலையில வர்றவங்க, ஸோ ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 and 2 இஸ் ஜீரோல். ஆரம்ப நிலையில் உள்ள ஆரம்ப கட்டங்களான 1, 2 இந்த கட்டங்கள்ல வரக்கூடிய வியாதிகளை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸ்டேஜ் 3 நம்ம கட்டுப்படுத்தி கொடுக்கலாம், கொஞ்சம் வாழ்நாள் கொஞ்சம் நல்லாவே வாழ்நாள நீட்டிச்சு கொடுக்கலாம். ஸ்டேஜ் 4 டிசீசஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு 40% தான் நம்ம வைத்தியம் பார்க்க முடியும். மோஸ்ட்லி அவங்க முற்றிய நிலையில தான் வருவாங்க. அவங்களுக்கு உபசாந்த வைத்தியம் மட்டும்தான் தீர்வு.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இன்றைய வளர்ந்து வரக்கூடிய மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில புற்றுநோய இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி முழுமையா குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மருத்துவ முறைகள் இருக்கா? அதனுடைய வளர்ச்சியினுடைய நிலைகள் எப்படி இருக்கு சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
சாதாரணமாக புற்றுநோய்க்கான வைத்திய முறைகள் இதுவரைக்கும் நாலு வகையான வைத்திய முறைகள். ஒன்னு அறுவை சிகிச்சை. நான் அறுவை சிகிச்சை என்று சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் தான். ஸோ அறுவை சிகிச்சை மூலமா ட்ரீட் பண்ணலாம். ரெண்டாவது கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், வேதி மருந்து அறுவை சிகிச்சை கீமோ தெரப்பி மூலமா ட்ரீட் பண்ணலாம். மூணாவது ரேடியோ தெரப்பி. ரேடியோ தெரப்பினா அந்த கரண்ட் சொல்லுவாங்களே, அதாவது கதிர்வீச்சு முறை. கதிர்வீச்சு முறையில அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணலாம். நாலாவது லேட்டஸ்டா இந்த மாலிகுலர் டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மூலக்கூறுகளை நேரடியா, எந்த மூலக்கூறு வந்து காரணமோ அந்த மூலக்கூறை நேரடியாக அட்டாக் பண்ணி அந்த மருத்துவ முறையை ட்ரீட் பண்ணலாம். இவை நாலு வகையான மல்டி மோடாலிட்டி ட்ரீட்மெண்ட் தான் இப்போதைக்கு இருக்கு. நாலு வகையான ட்ரீட்மெண்ட். இந்த கூட்டு மருந்து இது மூணுமே ஒண்ணு, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆரம்ப நிலையில கண்டறியவங்களுக்கு அறுவை சிகிச்சையே போதுமான நிலையில இருந்தோம் கட்டங்கள்ல, மீண்டும் வராம இருக்கிறது கீமோ தெரப்பி. ஸோ ரெண்டு வகையான தெரப்பி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மூணாவது கட்டத்துக்கு போனவங்களுக்கு அறுவை சிகிச்சை, கீமோ தெரப்பி, ரேடியோ தெரப்பி, இது மூணுமே சேர்ந்து கொடுக்கலாம். இல்ல சில பேருக்கு ரேடியோ தெரப்பி மட்டுமே கொடுத்து ட்ரீட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு, ஒன்லி ரேடியோ தெரப்பி மட்டும். நாலாவதா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இப்ப இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதாவது மூலக்கூறு காரணிகளை இது பண்ற அந்த சிகிச்சை முறை கொஞ்சம் இப்ப அட்வான்ஸ்டா கொஞ்சம் இருக்கு. அட்வான்ஸ்டா உள்ள அந்த ட்ரீட்மெண்ட் முறையில சில விஷயங்களை குணப்படுத்த முடியுது. குணப்படுத்த முடியுதுன்னு பேப்பர்ஸ் இருக்கு, சயின்டிபிக் ஆராய்ச்சிகள் இருக்குது. பட் ஆனா அது இன்ன வரைக்கும் 100% உறுதிப்படுத்தப்படல. பட் ஆனா ஆரம்ப நிலையில கண்டறியப்பட கேன்சர்ல அறுவை சிகிச்சைனாலும் கீமோ தெரப்பினாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், நல்லாவே இருக்காங்க பேஷண்ட்ஸ்லாம்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப இந்த புற்றுநோய் வந்ததுக்கு பிறகு இந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்னு, இந்த புற்றுநோய் வந்தவங்களுக்குன்னு ஏதாவது இருக்கா? அல்லது பொதுவான உணவு கட்டுப்பாடு, எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோயுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல வளர்த்துக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
புற்றுநோய்க்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகிறதுல முடியாது யாராலையும். புற்றுநோய் உருவாக காரணமான உணவு பழக்க வழக்கம் தவிர்க்கலாம். என்னென்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கம் வர, நம்ம சாதாரண லைஃப் ஸ்டைல் தாங்க, ஒண்ணும் கிடையாது. வேளா வேலைக்கு சாப்பிடணும், வேளா வேலைக்கு சாப்பிடணும். மகாத்மா காந்தி தான் சொல்றாரு, சாப்பிட்டு ஏந்திரிக்கும் போது அரை வயிறா இருக்கணும். வயிறு வந்து ஃபுல்லா அப்படியே வயிறு முட்டை சாப்பிடாம செரிமான மண்டலங்களுக்கு சில வேலையில குறைச்சி கொடுக்குற மாதிரி சாப்பிட்டு ஏந்திரிக்கும் போது அரை வயிறா இருக்க மாதிரி இருந்துச்சு. வேளா வேலைக்கு சாப்பிடணும். இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தவிர்த்தரணும். புகையில் மது இவங்க எல்லாத்தையும் தவிர்த்தரணும். அறவே தவிர்க்க வேண்டியது வந்து புகையில். புகையிலைங்கிறது கண்டிப்பாக கூடவே கூடாது. அது எந்த சமயத்துல அந்த கேன்சர் செல்ல தூண்டுங்கிறதே தெரியாது. நான் வந்து இன்னொரு ஒரு 4 மாசம் குடிச்சிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு குடிக்கிறது கூட அந்த செல்ல தூண்டலாம். 4 மாசம் கழிச்சு பண்ணணும் அவசியம் கிடையாது. நாளைக்கு குடிக்கிறது கூட அந்த செல்ல தூண்டி விட்டுடலாம், ட்ரிகர் பண்ணி விட்டுடலாம். புற்றுநோய் செல்ல நம்ம நார்மல் செல்லு தான், நமக்கு எதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் சொல்ல அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நார்மல் செல் அதிகமா வேலை செய்யறதுனால புற்றுநோய் வருது. புகையிலேயே இன்றோடு இல்லை இந்த நிமிடத்தோடு மரங்கள் மறந்து விடுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மது. மது வந்து அளவுக்கு அதிகமாகவும் கண்டிப்பாக கூடாது. மதுவே கூடாது, அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக கூடாது. அதே பியூர்லி ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்ஸ், நம்ம மாவுலாம் வச்சுக்கிட்டு வீட்டில் 10 நாள் 15 நாள் மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு முகத்தை ஊற்றி சாப்பிட்டுருக்காங்க நிறைய பேர். நம்ம வாழ்க்கை நடைமுறை மாறி போச்சு, என்ன பண்ண முடியும்? அது இதை இது பார்த்தீங்கன்னா அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி எல்லாருமே தான் மாவு வச்சு சாப்பிட்றாங்களா? ஆமாம், மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் 2 டேஸ். ஏன்னா நீங்கள் இந்த பூர்லி ரெஃப்ரிஜரேஷன் இருக்கும், நீங்கள் ஒரு இதில் மூடி வைப்பீங்க, அந்த மாவு மேலே அதை குளிச்சதுக்காக அந்த பாக்டீரியல் செல்ஸ் வந்து உட்காரும் பொழுது இட் காஸ்ட் சம் நைட்ரஜல் காம்பவுண்ட்ஸ், அதாவது நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் மேலே இன்க்ரீஸ் பண்ணுது. அது அப்படியே படியும். அது ஒரு நாள் சாப்பிட்றதுனால வராது. இதே பழக்க வழக்கமோட கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து உணவு செரிமான மண்டலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக புற்றுநோயாக கூட கொண்டு வந்து முடியலாம். சரிங்களா? ஸோ உணவு பழக்க வழக்கம் இப்படி தான், வேளா விலைக்கு சாப்பிடுங்க. சரிங்களா. வேளாவேளைக்கு சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்க வழக்கம். ரெண்டாவது உடற்பயிற்சி டெய்லி வந்து மினிமம் ஒரு கரண்ட் லைஃப் ஸ்டைல் நமக்கு இருந்தாலும் ஒரு 45 minutes நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாக்கிங், நல்ல வாக்கிங்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு உடற்பயிற்சி இது செய்யுங்க. சாப்பிட்றத அளவு கரெக்டாக சாப்பிடுறது, ஏந்திரிக்கும் போது பாதி வயிறோட ஏந்திரிக்கணும், ஃபுல் வயிறோட ஏந்திரிக்க கூடாது. அது ஒன்று. பச்சை வகையான காய்கறிகள், மோஸ்ட்லி காய்கறிகள் பச்சை வகையாக உள்ளது. இது மீன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், மட்டனில் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது அவ்வளோதான். ரெட் மீட்னு வாங்க பீஃபு இந்த மாதிரியான சில விஷயங்கள் பீஃப் சாப்பிட்லாம், ஆனால் இதாக அதுவே அதிகமாக வச்சுக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியம், மலத்தை வந்து ஈஸியாக தள்ளணும். நம்ம சாப்பிட்டோம்னு செரிச்சு மழை அதிகமாக கரெக்டாக வெளில வந்துடணும். அது மாதிரியான சாப்பாடுகள் இந்த பரோட்டா, இந்த பரோட்டா எப்பயாவது சாப்பிடுங்க, சாப்பிடாதுன்னு சொல்ல டெய்லி சாப்பிட்டோம்னா இது எப்படி எப்படி கேன்சர் கேன்சர் பண்ணுன்னா கெட்டித்தன்மையினால மைதாவினால நம்ம பெருங்குடல்லேருந்து உந்தி தள்ள முடியாம பெருங்குடல் கொஞ்சம் கொஞ்சமாக உந்தி தள்ளும். ஸோ அந்த மழை ரொம்ப நேரம் குடல் பகுதியோடு இருக்கும் பொழுது குடலில் உள்ள செல்ல சீண்டி சீண்டி அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ மலச்சிக்கல் உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நிப்பாட்டிடணும். அறவே தவிர்த்துருங்க, சாப்பிட வேணாம்னு சொல்லல. அடுத்து ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து இந்த புகையிலேருந்து வாய் புற்றுநோய் தான் உருவா காரணம்னு சொன்னேன். ஆனால் இப்போ இந்த இறப்பை செரிமான மண்டலங்கள் அதிகமாக உருவாகிறது காரணம், உலகத்திலேயே செரிமான மண்டல புற்றுநோய் அதிகமாக இருக்கிறது மெயினாக அந்த ஜப்பானில் தான். ஏன்னா நீங்கள் பூரா இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அந்த பழக்கத்தை நம்ம ஊன்னு வந்து எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்கும் பொழுது ஈஸியாக புற்றுநோய் வரதுக்கு. அதையும் தவிர்த்துருங்க, ஜங்க் ஃபுட்ஸையும் தவிர்த்துருங்க. இது எல்லா டெய்லியும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க, ஏன்னா அவங்களும் அந்த உலகம் உணவு பழக்க வழக்கத்தோடய கொண்டு வரணும்.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க சார். இன்றைய கால இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த புற்றுநோய் குறித்ததான விழிப்புணர்வு, அதை பத்தின ஒரு பயமோ ஒரு அச்ச உணர்வோ இன்னைக்கு எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கா, இல்ல அதை பத்தின ஒரு ஐயப்பாடு அல்லது புற்றுநோய் குறித்த ஒரு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்கா சார்? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
நான் சந்திச்ச சமூகம் வரைக்கும், நான் பத்தம் எப்படி தெரியல, நான் சந்தித்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும், என்னுடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இளைஞர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. எல்லாருமே இப்போ பாம்பராக ஹேண்ட்ஸ் போடுறாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, உதட்டுக்குள்ளே கீழே வச்சுக்கிட்டு தான் பாதி பேர் இருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட். யார்கிட்ட விழிப்புணர்வு இருக்குன்னு வச்சுங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 40 வயசுல குடும்பம் குட்டியோட இருக்கான் பாருங்க, அவன் மட்டும் தான் பயப்படுறான், ஐயோ நம்ம ஒரு நாள் தப்பு போட்டுட்டோம்னா இனிமே நம்ம குழந்தை குட்டி யார் காப்பாற்ற போவா அப்படிங்கிற எண்ணம் பதற்றம் சூழ்நிலை, அது இன்னும் வியாதியை மேலும் உண்டாக்குது. இளைஞர்கள்ட்ட மிக மிக குறைவு. கண்டிப்பாக இளைஞர்கள் விழிப்புணர்வு அடையணும். புகையிலை புகையை மறந்தே ஆகணும். பான்பராக் இதெல்லாம் கண்டிப்பாக யாரும் தப்பிக்கிறது கிடையாதுப்பா, அது மட்டும் உறுதி. நல்லா பார்த்தாச்சு, அதிகமாக யூஸ் பண்ணுறது சீக்கிரமாக வர்றான், சீக்கிரமாக புற்றுநோயோட வர்றான், கம்மியாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக வரான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக இன்னும் 10 வருடங்களில் நமது சமூகத்தில் அதிகமான உயிரிழப்புகள் புற்றுநோயால் தான் ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் தயவு செய்து இளைஞர்களும் முக்கியமாக இளைஞர்கள் இந்த விழிப்புணர்வு அடைய வேண்டியது அவங்களுடைய கடமை. அடுத்து மார்பக புற்றுநோயை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அது ஏன்னா அடுத்து பெண்கள் அதிகமாக இருக்கிறது தான், அவங்க எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே இந்த ஹை ஃபேட் இன்டேக்கை குறைக்க சொல்லுது, அதாவது ஜங்க் ஃபுட்ஸு, அதாவது பிராய்லர் கோழி இதெல்லாம் சாப்பிட்றதுனாலேயே இயர்லியராக இது அட்டைன்மெண்டாக இருக்குது, அதாவது அட்லீஸ்ட் வயசுக்கு வந்துடுறாங்க. இந்த வயசுக்கு வர்றதுங்கிறது இயர்லியராக 8 வயசு 9 வயசில் வரவங்க நிறையா ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போசர் இருக்குது அவங்களுக்கு. ஈஸ்ட்ரோஜனுங்கிற காரணம் நான் சொல்கிறேன்னா அது அதிகமான எக்ஸ்போசர் இருக்கிறதுனால அதோட எண்ணிக்கை இப்போ அதிகமாகிட்டு வருது. உணவு பழக்க வழக்கம் தான் மெயின், சின்ன வயசுல அடிப்படையாக வர உணவு பழக்க வழக்கங்கள் இதுக்கான காரணம் சரிங்களா. அந்த மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வில் அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிறது 30 வயதுக்கு மேலே பெண்கள், 30 வயதுக்குள்ள பெண்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய சுய மார்பக பரிசோதனை மேற்கொள்றது அவங்க முக்கியம். கையை நாலு கையை வச்சு நம்மளோட மார்பகத்தில் நல்லா அழுத்தி பார்த்து இங்கே கட்டி இது எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு கட்டி மாரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மருத்துவமனை வரணும். 40 வயசுக்கு மேலே உள்ள எல்லா பெண்களும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு, மார்பக டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிறது அவசியம். இந்த மேமோகிராம்னால இயர்லி டிடெக்ஷன், மேமோகிராம் பண்ணிக்கிறதுனால வியாதி வராது அப்படின்னு கிடையாது, இயர்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏர்லியரா கண்டுபிடிச்சோம்னா மார்பக புற்றுநோய் ஈஸியா குணப்படுத்தலாம். அந்த காரணத்தினாலதான் மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனை, இந்த மேமோகிராம்ங்கிற பரிசோதனையை 3 வருஷத்துக்கு 1 தடவை நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கமே பரிந்துரைக்கிறது. எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் அது இலவசமாக செய்யப்படுது. சரிங்களா, மார்பக புற்றுநோயை பத்தி அவங்களுக்கு பரிசோதனை. அதுக்கு அடுத்தது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ஒன்றும் கிடையாது, ஒரு இப்போ வந்து இதுக்கான தடுப்பூசிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வராம தடுக்கிறதுக்கான ஊசிகள், 9 to 26 வயசுல உள்ள எல்லா பெண்களும் இந்த ஊசி எடுத்துக்கிறது நல்லது. அது தடுப்பூசினால வியாதி வர்றதுக்கு டைம் குறைக்கலாம், வியாதி வர்றதுக்கான டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம், வியாதி வர்றதையும் தடுக்கலாம். சரிங்களா, ஒண்ணு அது. ரெண்டாவது, 30 வயதுக்கு மேல உள்ள எல்லா பெண்களும் பாப்ஸ்மியர்ங்கிற டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுவும் இயர்லி டிடெக்ஷனுக்காக தான். அதுல தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த இதை வந்து உலக சுகாதார நிறுவனமே பாராட்டுற அளவுக்கு தமிழக அரசு நல்லபடியா அந்த பாப்ஸ்மியரை எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் லெவலுக்கு கூட அதை வச்சிருக்காங்க. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு, மார்பக புற்றுநோய்க்கு. மற்றபடி எனக்கு இப்ப கேன்சர் இருக்கா நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த சிம்டம்ஸே இல்லாதவங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசிம்டமேட்டிக் பேஷன்ஸ் நெவர் கோ ஃபார் எனி டெஸ்ட் எனி டைம். இது ஒருவேளை இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்மோக்கர், லாங் டைம் ஸ்மோக்கர், ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவங்க, ஆல்கஹாலிக், இவங்க எல்லாம் ஏதாவது வரணும்னு சொன்னா ஸ்கிரீனிங்க்கு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க எண்டோஸ்கோபி, அப்புறம் ஜி எண்டோஸ்கோபி பண்ணிக்கலாம். இறப்பை போட்டு நோய் போய் ஒரு தடவை பண்ணிட்டு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு பண்ணிட்டா 10 வருஷம் கழிச்சு பண்ணா போதும். ஒருவேளை மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவங்க, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே கொரோனோஸ்கோபி, ஆசன வாய் வழியால பண்ற அந்த மலக்குடல் உள்ள அசநோக்கி, பெருங்குடல் அசநோக்கின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிக்கலாம். அதை பண்ணாலும் இதை தவிர்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கெட்ட பழக்க வழக்கம் நிறுத்துங்க. இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து நீங்க உங்களை நீங்க ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். நமக்கு கிடையாது அப்படிங்கிறது பயத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒண்ணு நல்லா ஞாபகம், புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல பயத்தை போகுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் இதுல வந்து 4th stage பார்த்தவங்க, ரொம்ப நம்பிக்கையா உள்ளவங்களாம், 2-3 patients எல்லாம் ரொம்ப 4th stage ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லப்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க, இவ்வளவு நல்லா இருக்காங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல வரவங்க பயந்த நம்பிக்கை இழக்கும் போது அந்த வியாதியை விட அந்த பயமும் அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையும் தான் அவங்களை அழிச்சிருக்கு. ஸோ புற்றுநோய் உள்ள நோயாளிகள் முதல்ல நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. இப்போ வர காலகட்டங்களில் அவங்களுக்கு நல்லபடியாக வைத்தியங்களும் இருக்கு, அதை பயன்படுத்துவீங்க. அதை ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்ட வைத்தியங்கள் நிறைய பேர் அங்கே போய் நாட்டு மருந்து சாப்பிட்றது, இங்கே போய் மருந்து கொடுக்குறாங்க, புற்றுநோக்கி இங்கே சித்த மருந்து கொடுக்குறாங்க. சித்த மருந்து சித்தாவனை தப்பாக சொல்லலை, ஆனால் அதுக்கான தீர்வுக்கான எந்தவித சான்றும் அவங்களுக்கு கிடையாது. அது மாதிரி போயிட்டு கடைசியாக தேர் கமிங் அட் லேட் ஸ்டேஜ், அப்போ வந்து எதுவுமே பண்ண முடியல நம்மளால். சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு அதாவது பிரச்சனையை தீர்க்க முடியாத நம்பிக்கைகளை நோக்கி போகாதீங்க. இன்னொன்று, தவறான கைடன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா காலைல பால் கொண்டு வந்து போடுறவர்லேருந்து, நைட்டு பேப்பர் கொண்டு வந்து போடுறவர்லேருந்து, பக்கத்து வீட்டிலேருந்து டீ காஃபி சாப்பிட்ற வீட்டுக்கு வரவர்லேருந்து எல்லாருமே அவங்கள குழப்பினாங்க. அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே போங்க, அங்கே போங்கன்ட்டு. வசதி இல்லை, அவங்களெல்லாம் வசதி இல்லைன்னா அரசு மருத்துவங்களை அருமையாக நாங்கள் சீட்டு கொடுத்தோம். தஞ்சாவூர் மெடிக்கல் கடையில் அவ்வளோ கேஸ் பார்க்குறோம், அவ்வளோ கேஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அரசு மருத்துவமனை அருங்களா நல்ல ஒரு மருத்துவ புற்றுநோய்களை சிறந்த மருத்துவங்களை யார் பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு அங்கே போங்க, கர்நாடகாவுக்கு போங்க, இங்கே போங்க, நீங்கள் கேரளாவுக்கு போனால் சரி பண்ணலாங்கிற மூட நம்பிக்கைகளுக்கு தயவு செய்து உள்ளாயிராதீங்க. அந்த வலையில் போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா, அடுத்தது நம்ம லைஃபை நம்ம பிடிச்ச மட்டும் வாழுங்க, கெட்ட பழக்க வழங்க தவிர்க்குங்க, நல்ல ஒரு ஒரு ஃப்ரீ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழுங்க, அதுவே போதும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினமான இன்று புற்றுநோய் எப்படி பரவுது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, நோய் தாக்கம் என்ன, என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படுது, அதற்கு உண்டான மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பாக மிக விளக்கமான தங்களுடைய பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை வானொலி நிலையம் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் சார்.
ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய தஞ்சாவூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் திரு டாக்டர் கே பாரதிராஜா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.